ားပြီးတယ်မှာပေါ့တော့ကာရံပလီမေဂျာစရီဝါနီ
ဝဏငုခီရောမဟာဝီရရေဝဏငုခီရောမဟာဝီရရေ
அவள் அழுது கொண்டிருந்தாள். மனதுக்குள் அல்ல, அது ஒரு புறம் இருக்க சத்தமாக விக்கி விக்கி அழுதாள். அவளது அழுகை சத்தம் எங்கும் பரவியது. ஆனால் அவளது அழுகைக்கான காரணம் சிலருக்குத்தான் தெரிந்திருந்தது. அந்த அழுகையில் ஒரு வேண்டுதல் இருந்தது. அவள் கலங்கும் விழிகளில் என்னவோ எதிர்பார்ப்பு நிறைந்திருந்தது. அவளது வேண்டுதல்களும் எதிர்பார்ப்புகளும் சாதாரணமாக இருக்கவில்லை. தாக்குதலுக்கு புறப்படுகின்ற அணிகளோடு தானும் தாக்குதலுக்கு செல்ல வேண்டும். அதற்காகத்தான் அந்த அழுகை. இதைவிட அவள் எதற்காகவும் கண்கலங்குவதில்லை. அவள் தன்னுடன் இருக்கின்ற அணிகள் செல்லும் சண்டைகள் அனைத்திற்கும் தானும் சென்று வர வேண்டும். தன்னால் அதிஉச்சமாய் தேசத்துக்கு எதை செய்ய முடியுமோ அதை செய்துவிட வேண்டும் என்ற ஆவலும் தான் நிறைந்திருந்தது. அந்த ஆவலும் சுறுசுறுப்பும் அவள் இயக்கத்தில் இந்த நாளிலிருந்து என்றும் குறைந்ததில்லை. அணிகள் வேவிற்காகவோ அல்லது தாக்குதலுக்காகவோ புறப்படுகின்றது என்றாள் அவள் ஆவல் மேலெழுத்தானும் அந்த களங்களுக்கு செல்ல வேண்டும் என துடித்து கொண்டிருப்பாள். அவளின் இடைவெளி இல்லாத வேண்டுதலால் பொறுப்பாளர் அவளுக்கு அந்த தாக்குதலில் சந்தர்ப்பம் கொடுத்தால் அவளது முகம் அடுத்த கணமே எண்ணற்ற மகிழ்ச்சியால் மலரும். புன்னகை தவள முகத்தோடு மற்றவர்களுக்கு சிரிப்பூட்டி கொண்டு தானும் சிரித்து கலகலப்பாக இருப்பாள். இப்படி சண்டை ஒன்றுக்கு செல்வதற்காய் சண்டை செய்வள் தான் ஸ்ரீவாணி. அவள் அதிக உயரம் இல்லாத தோற்றம், சிரித்து எல்லோரோடும் பழகுகின்ற சுபாவம் அவள். மற்றவர்களை புரிந்து கொண்டு அன்பாய் சண்டை செய்வது, அவர்களை கோபப்படுத்தி பின்பு அன்பு வார்த்தைகளால் நிகழச் செய்து தாயாய் அரவணைக்க முயல்வு, அடிக்கடி மகள்வாய் குறும்பு சொல்லி எல்லோரையும் மகிழ்விப்பாள், துடிப்பெல்லாம் அவளுக்கே உரிய பண்புகள். சிரித்து கலாலப்பாய் அவள் தெரிகின்ற போது மனதில் சிறு துளி கவலையும் இல்லாதவளைப் போல் மற்றவர்களுக்கு தெரிந்தாலும் அவளுக்கு மட்டுமே அடையாளம் தெரியும் சோகங்கள் எத்தனையோ. அவள் ஊரை விட்டு இயக்கத்துக்கு புறப்பட்டு 10 வருடங்கள் ஆன பின் அந்த நீண்ட இடைவெளியில் மீண்டும் ஒரு தடவை அவள் நேசித்த ஊரையோ வீட்டாரையோ அவள் பார்க்க முடியவில்லை. இந்த ஏக்கம்தான் மலைவிட்ட பின்னும் சூழ்ந்திருக்கும் கருமுகமாய் நினைவில் எங்கும் படர்ந்திருக்கும். என்ன செய்வது, இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள் அவளின் ஒரு உறவுகளும். விடுமுறையில் சென்றாலும் அவள் எப்படி அவளின் அந்த கழுதாவளை கிராமத்திற்கு சென்று பார்ப்பாள், அங்கிருக்கும் உறவுகளோடு எப்படி அவள் கதைப்பாள். அதுதானே பகலில் போராளிகள் நடமாட முடியாத இராணுவ ஆக்கிரமிப்பு பிரதேசம். அம்மா அப்பாவை பார்க்க வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும் என்ற மனக்குமரலோடு அவள் சிறுபிள்ளையாய் தூக்கி விளையாடி பாசம் கொட்டி வளர்த்த ஆசை தம்பியை பார்த்து விட வேண்டும் என்ற நினைவுகளும் நெஞ்சில் வேகமாய் அடித்து கொண்டன. மனம் விம்மி வேதனையில் தவிக்கின்ற போது அவளுக்குள் எழுகின்ற எண்ணங்களை கடிதமாக்கி அப்பா அம்மாவுக்கு அனுப்புவதற்கு கூட முடியாது. அவள் அனுப்புகின்ற கடிதங்கள் அங்கு இராணுவத்திடம் அல்லது தேச துரோகிகளிடம் அகப்பட்டுவிட்டால் வீடு எதிர்நோக்கும் அவள நிலையை நினைத்து கூட பார்க்க முடியாது. அதனால்தான் மனச்சுமையை தனக்குள்ளேயே சுமந்தபடி மற்றவர்களுக்காக சிரித்தபடி வாழ்ந்து கொண்டிருந்தாள் அந்த கரும்புலி. இராணுவங்கள் செய்யும் அநீதிகளுக்கு பயந்து இப்படியெல்லாம் நடந்துவிட்டதே என்று நொந்து போகாமல் வேதனையை தந்தவர்களையே வேக வைத்துவிட அவள் துடித்து கொண்டிருந்தாள் வண்டு. அவளை இப்படித்தான் எல்லோரும் செல்லமாக அழைத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு பொருத்தமாக வைக்கப்பட்ட காரண பெயர் அவள் சின்ன உருவம். திரு திருவென விழித்தபடியும் சுறுசுறுப்பாக அங்கிருந்து ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டும் துடியாட்டமாய் திரிகின்ற அந்த குறும்புக்காரியின் செல்ல பெயராக அதை நிறைத்துவிட்டது. அவளை எல்லோரும் வண்டக்கா என்றுதான் அறிமுகமாகி கொண்டார்கள். எல்லா போராளிகளையும் தன் சொந்தங்களை நினைத்துக் கொள்ளும் அவள் சண்டையில் அல்லது மற்ற எந்த சூழ்நிலை என்றாலும் ஒவ்வொரு போராளியையும் அவதானமாகவும் அன்பாகவும் பார்த்துக் கொள்வாள். அவளின் வாழ்க்கையே அதிகம் வேவு நடவடிக்கையில் தான் கழிந்தது. வேவு எடுக்கின்ற நாட்களிலும் அவளின் துடியாட்டத்துக்கும் கலகலப்புக்கும் குறைவில்லை. இரவு வேவுக்காய் செல்வதற்கு முன் ஓய்வாக கிடைக்கின்ற சில நேரங்களுக்குள்ளும் எதியின் பிரதேசத்துக்குள்ளும் அருகில் இருக்கின்ற குளம் ஒன்றுக்கு சென்று தாமரை கிழங்கு தோண்டி கொண்டு வந்து அதை சுட்டு எல்லோருக்கும் கொடுத்து சாப்பிட்டு மகிழ்வதில் அவளுக்கு ஒரு திருப்தி. தாமரை கிழங்குக்காக சென்றால் இராணுவத்தின் பதுங்கி தாக்கும் அணியோ அல்லது வேவு அணியோ அவர்களை கண்டு தாக்கும் சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் அதை முறியடித்து அந்த கிழங்குகளை எடுத்துக்கொண்டு வந்து சாப்பிடுவது அவளுக்கு ஒரு சவாலை போல விளையாட்டாகவே நினைத்து தோழிகளையும் அழித்து கொண்டு மீண்டும் மீண்டும் அதையே செய்தாள். இருளே இல்லாத நிலவு நாட்களில் கூட வேவுக்கு அவரில் சென்று வந்திருக்கிறாள். வேவு பார்ப்பது பாதை எடுப்பது இப்படி எதுவென்றாலும் அவளும் அந்த பணிகளில் உறுதியாக முன்னிற்பாள். சரியான துணிச்சல்காரி, எல்லாவற்றையும் விட அவளுக்குள்ளேயே குமருகின்ற தேசப்பற்று, அதை வேவாக வென்றுவிட வேண்டும் என்கின்ற ஆர்வம், நினைத்ததை உறுதியாக செயற்படுத்தி விட வேண்டும் என்கின்ற தீவிர எண்ணமெல்லாம் அவளை அவளின் பக்கத்தில் வேகமாக்கி கொண்டிருந்தது. மட்டக்களப்பு தாக்குதல் அணியிலே யாழ்ப்பாணம் நோக்கி நகர்த்தப்பட்ட போது இவள் வேவு அணியோடு இணைந்து வந்திருந்தாள். மட்டக்களப்பின் காட்டுப்பாதை வழியே 70 துப்பாக்கிகள் தோளிலே சுமந்தபடி அலைந்து திரிந்த அவளது பாதங்கள் பரகளத்தில் கலந்து கொண்ட அவளின் கால்கள் ஜாழ் கலவனைகளிலும் நடந்தன. யாழ்ப்பாணத்தை வந்து சேர்ந்த ஆரம்ப நாட்களிலேதான் அவள் கரும்புலியாக வேண்டும் என்ற விருப்பத்தை தலைவருக்கு தெரிவித்தாள். ஒரு நாள் இவள் நிற்கின்ற முகாமிலே அணிகள் ஒன்றான போது சிறு பிரிவாய் இன்னும் ஒரு அணியும் ஒன்றாக இருந்தது. வண்டு அருகில் நிற்பவர்களிடம் ரகசியமாக கேட்டு அவர்கள் எந்த அணியினர் என தெரிந்து கொண்டாள். அவர்கள்தான் கரும்புலி அணிக்கு தெளிவாக இருப்பவர்கள் என்று அறிந்ததும் உடனே அந்த அணியோடு தானும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தாள். அவள் நெஞ்சுக்குள் நெடுநாளாய் பூட்டி வைத்திருக்கும் லட்சியம் அதுதானே. ஆனால் அவளது வேண்டுதலை அப்போது யாரும் ஆதரிக்கவில்லை. மிகச்சிறிய தோற்றம், சண்டைகளில் முதிர்ச்சி பெறாத நிலை, இப்படி எவ்வளவோ காரணங்கள் கூறினாலும் அவள் கேட்பதாக இல்லை. கரும்புலியாய் போய் நிறைய சாதனைகள் செய்ய வேண்டும் என்ற உறுதியில் சிறிதும் குறையாதவள் இருந்தாள். அன்றிலிருந்து தலைவரின் நன்மதியை பெற்று ஆரம்பமான அவளின் கரும்புலியான பணிகள் பல களங்களிலும் தொடர்ந்தன. அனைத்து ஆயுதங்களையும் சிறப்பான முறையில் கையாளக்கூடியவளும் சிறந்த நீச்சல்காரியாக திகழ்ந்த ஸ்ரீவாணி அதிகமான களங்களுக்கு லோவுடனேயே சென்று வந்தாள். நான் எல்லா பொசிஷனிலும் இருந்து லோவால் அடிச்சிட்டேன், இப்படி கூறினாலும் அவளும் அந்த ஆயுதமும் நிறைய தேசத்துக்கு செய்து காட்ட வேண்டும் என்ற இலட்சிய வேட்கை அவளது வார்த்தைகளில் யாருக்கும் தெரியாமல் எளிதாக இலைவோடும். கரும்புலியாய் இணைந்து இலக்கை தேடி அலைந்த நாட்களில் ஆனையரவு தளத்துள் இலக்குக்காக வேவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டாள். மிக நெருக்கமாக அமைக்கப்பட்டிருக்கும் வெற்றிலக்கேணி இராணுவ முன்னரங்க நிலைகளை உடுருவி மணல் பிரதேசத்திலும் கால் தடம் படாது நடந்து சென்று சின்ன சின்ன நாவல் மரங்களையும் கண்ணா பற்றிகளையும் மறைப்பாக்கி மணல் திட்டுகளில் மறைவாக தங்கியிருந்து கொண்டு சென்ற சிறிதளவு தண்ணீரையே கொஞ்சம் கொஞ்சமாய் குடித்து நாக்கு நனைத்து உலருணவு பைகளோடே 5-6 நாட்களின் பசிப்பொழுதை போக்கி இராணுவ முகாமுக்குள்ளே இருந்து வேவு தகவல்களை திரட்டி மெழுகின்ற சிரமமான பணி அது. ஸ்ரீவாணிக்கு அந்த பணியை நன்கு பிடித்திருந்தது. மண்ணுக்காக சுமந்து கொள்கின்ற ஒவ்வொரு துன்பங்களும் இன்பமானவைகள் தானே. சுமைகளை சுகமாக நினைத்த பின் சுமப்பது அவளுக்கு சிரமமானதாக இருக்கவில்லை. அந்த ஆனிரவின் வேவிற்காக அலைந்த நாட்களில் ஒரு நாள் முன்னரங்குகளில் ஊடுருவி உள்ளே இந்த புகைதிரி வெளிப்படைந்து விட்டார். அவர்கள் முன்னணி நிலைகளிலிருந்து சில காலடி தூரம் நடந்திருப்பார்கள். காவலரணில் இருந்து சிறிவான சூடுகள் அவர்களை நோக்கி வந்தன. நிதானித்து எதிர்ச்சூடுகளை வழங்கி நிலைமைக்கு ஏற்றவாறு நிலையெடுத்துக் கொள்ள நேர அவகாசம் இருக்கவில்லை. எதிர்பாராத இந்த தாக்குதலால் அணி நிலை குலைந்து போனது. தாக்குதலின் எதிர்ச்சூடுகளை வாங்கிய வடிவலும் இன்னும் 2 போராளிகளும் சற்று தூரம் தள்ளி நிலையெடுத்திருந்தார்கள். அவர்களில் ஒரு தோழிக்கு காலில் ரவைப்பட்டது. அவளால் காலை எடுத்து வைக்கவோ அசைக்கவோ முடியாதிருந்தது. பல தடவை முயற்சி செய்து பார்த்தால் அதுவும் பலனளிக்கவில்லை. இந்த கலச்சூழலில் அணியின் மற்றவர்களை தேடுவதற்கும் இறுதியின் நிலைகள் எங்கெங்கு இருக்கின்றன என்று கண்டறிவதற்கும் ஸ்ரீவாணி தனித்துவர்த்தியாகவே செயற்பட வேண்டியது. எந்தவித தயக்கமும் இல்லாத கடும் சிக்கல் நிறைந்த இராணுவ பிரதேசத்தினுள் தன் தேடுதலை நடாத்தி இன்னும் ஒரு போராளியையும் கண்டுகொண்டாள். அதன் பின் அங்கே நிற்பவர்கள் ஒவ்வொருவரதும் செயற்பாடு மிக முக்கியமானதாயிருந்தது. இராணுவ பிரதேசத்தை கடந்து விழுப்புண்பட்ட போராளியை கவனமாக கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். ரவைப்பட்ட காலில் பெரிதான சிதைவு ஏற்பட்டிருந்தது. எலும்பை உடைத்து சசைகள் வெளியே தெரிய ரத்தம் கசிந்து கொண்டிருக்கும். அந்த புண்ணோடு எழுந்து நடக்க முடியாது, தவழ்ந்து செல்வதென்றாலும் தவழ்கின்ற போது காயப்பட்ட இந்த காலை வெப்பில் கொடிகள் பீத்தெழுக்கும். தடிக்குச்சிகளும் மண்ணும் காயத்தோடு உரசி வேதனையை இன்னும் அதிகமாக்கும். ஒவ்வொரு தடவையும் காயப்பட்ட அந்த போராளி தவழ்கின்ற போதும் அவளோடு வர மறுக்கின்ற காலை கையால் இழுத்தபடி நகரும் அந்த போராளியின் நிலை வேதனையாயிருந்தது. ஸ்ரீவாணி அந்த போராளிக்காக தானும் அந்த போராளியைப் போலவே தவழ்ந்து வந்தாள். தோழியின் கால் சிக்கப்படுகின்ற நேரங்களில் அவற்றில் நோவேற்படாத பக்குவமாய் தூக்கிவிட்டபடி தொடர்ந்தாள். காயப்பட்ட போராளியின் ஆயுதமும் வேறு பொருட்களும் சேர்த்து ஸ்ரீவாணிக்கு பாரம் அதிகமானாலும் அவள் மற்றவர்களுக்காக உதவுகின்ற செய்கையிலிருந்து தளரவில்லை. அந்த மணற் பிரதேசத்தில் அவ்வளவு பொருட்களோடும் காயப்பட்ட தோழிக்காக தவழ்ந்து வருவது சுலபமானதாக இருக்கவில்லை. பெருங்கடலில் இறங்கி நடக்க தொடங்கிய உதிவளின் குறைந்த உயரமிடையிடையே தண்ணீரில் மூழ்கி எழத்தான் செய்தது. இரவிரவாக தண்ணீருக்குள்ளால் நகர்ந்து கரையை வந்தடைந்த போது காயப்பட்ட போராளி நீவழந்திருந்தாள். எல்லோரதும் விரைத்த உடல்கள் குளிர்காற்றில் நடுங்கிக் கொண்டிருந்தன. இன்னும் அவர்கள் போய்ச் சேர வேண்டிய தூரமும் அதிகமாயிருந்தது. காயப்பட்ட போராளிக்கு முதலுதவி செய்ய வேண்டும். நிலைமையுடன் கட்டளை மையத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். தொலைத்தொடர்பில் அறிவிப்பதற்கு தொலைத்தொடர்பு சாதனம் தண்ணீர் பட்டதால் செயலற்று போனது. ஆனால் இன்னும் சில மணித்துளிகளில் விரைவாக செயற்படாவிட்டால் சகதோழியின் நிலை ஆபத்தாகிவிடும் என்பதை அந்த சூழல் தெளிவுபடுத்தியது. இந்த தகவல்களை சொல்லியுடனே முதலுதவிக்கு ஏற்பாடுகளை செய்வதற்கு நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருந்தது. இத்தனை உடற்சோர்வுகளோடும் சிறைவாணிதான் அந்த நீண்ட தூரத்தை விரைவாய் ஓடி சென்றடைந்து நிலைமையை சொல்லி மற்றவர்களை அழைத்து கொண்டு வந்து உரிய நேரத்தில் உதவினாள். இப்படி எந்த நேரமானாலும் சூறாதவள், எவ்வளவு இறுக்கத்திலும் சளைக்காதவள், தேச விடுதலை என்ற ஒன்றையே மூலதனமாக இயங்கிக் கொண்டவள், மற்றவர்களின் துன்பங்களுக்காக வருந்துவதோடு மட்டுமல்லாமல் அவற்றின் காரணங்களை தீர்ப்பதற்கு உழைத்துக் கொண்டிருப்பவள். அதனால்தான் தனக்கு இவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் மற்றவர்களின் வேதனைகளை துன்பங்களை போக்குவதற்கு போரை விரைவாய் முடித்துவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தாள். ஆனிரவு களத்திற்கு அவளோடு களமாடச் சென்றவர்கள் திரும்பவில்லை என்ற இயக்கம் நெடுநாளாய் நெஞ்சுக்குள் உறங்காமல் இருந்தது. அவர்களை பிரிந்து அவள் சாதனை புரிந்துவிட்டு வந்திருந்த நாட்களில் அவளின் முகத்துக்கு மலர்ச்சி இருக்கவில்லை. சோகம் சூழ்ந்து வாடிப்போயிருக்கும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து பூப்பறித்து வந்து மாலை தொடுத்து அவர்களுக்கு சூட்டிய பின்னர்தான் வளமையான பணிக்கு செல்வாள். பல வர்ண பூக்களிலும் மாலை மிக அழகாக கட்டுவாள். தன் கூடவே இருக்கின்ற போராளிகளுக்கு மாலை கட்ட பழக்குவாள். அந்த தோழிகளின் நினைவிலேயே அவள் மூழ்கியிருப்பாள். நெஞ்சுக்குள் விடுதலை கனவின் கனவு இன்னும் அதிகமானது. அவள் நினைத்து வந்து லட்சியத்துக்காக உழைக்க வேண்டும். கூடவே அவளோடு களமாடி போனவர்களின் விடுதலை கனவையும் சுமக்க வேண்டும். அதற்காகத்தான் ஒவ்வொரு சண்டைகளிலும் தவறாது பங்கெடுத்து விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வாள். ஸ்ரீவாணி கருமுடிகள் அணியில் இணைந்து செயற்படத் தொடங்கிய நாட்களிலும் அவள் பல சண்டைகளிலும் வேவு நடவடிக்கைகளிலும் பங்கு பெற்றினாள். அவள் கரும்புலியாக கலந்து கொண்ட இறுதி தாக்குதல் பழைய ஆற்றலை தளங்கள் மீதான கரும்புலி தாக்குதல். 11 ஆட்லரிகளை தகர்த்து புதியதொரு பரிணாமத்தை ஓயாதலிகள் 3 கால பகுதியில் ஏற்படுத்திய கரும்புலிகள் அணியில் ஸ்ரீவாணியை மறுத்தி அவள் அந்த தாக்குதலுக்கு லோவோடுதான் சென்றாள். அணிகள் வேகமாக அந்த தள பிரதேசத்துள் நுழைவதற்கு இவளின் இலக்கு தவறாத சூடு மிக முக்கியமாக இருந்தது. கரும்புலி மேஜர் சுதாஜினி இந்த களத்தில் வீரச்சாவடி அவளது பணியை இவளை ஏற்றுக்கொண்டாள். முதல் பெண் தரை கரும்புலி வீரச்சாவடை இந்த தாண்டிக்குள்ள சண்டை தொடக்கம் கரும்புலிகளை கலந்து கொண்ட அதிகமான தாக்குதலில் இவளும் பங்கெடுத்திருக்கிறாள். ஆனால் இந்த களத்தில் தான் களம் ஏற்படுத்திய வீரவடுவோடு வெடியதிர்வுகள் பாரிய உடல் தாக்கத்தை விளைவித்திருந்தது. காதுகளுக்குள்ளிருந்து ரத்தம் கசிந்து கொண்டது. உடல் தனது இயல்பான சமநிலையை இழந்திருந்தது. இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாது ஸ்ரீவாணி தொடர்ந்தும் தன் பணிகளில் விரைவானபடி இருந்தாள். தனது 25 வட வாழ்க்கையில் 10 வட வாழ்க்கையை போராட்டத்தில் கழித்தவள். அவளுக்கு இந்த களச்சூழல் புதிதாக இருக்கவில்லை. களத்தில் ஒவ்வொரு அங்குலத்தையும் நுட்பமாக அறிந்து வைத்திருந்தாள். ஒவ்வொரு களங்களிலும் அவள் சென்று வருகின்ற போது வீரத்தின் புதிய அத்தியாயம் ஒன்றை திறந்துவிட்டே வந்தாள். அவளது வாழ்க்கையில் 5 வடங்களை கரும்புலியாய் கடந்தவள். நீண்ட நாட்களாக அவளின் கரும்புலிக்கான இலக்கு காத்திருப்பு, அதற்காக அவள் பெற்றுக்கொண்டிருந்த கடுமையான பயிற்சிகள் எல்லாம் அவளுக்கு வைரமான உறுதியை வெளிக்காட்டின. நிறைய செய்ய வேணும், தேசம் எதிர்பார்ப்பது போல சாதிக்க வேணும், அதுக்கு பிறகுதான் கதைக்க வேணும். இதுதான் அவள் தனது அடக்கமான வீரத்துக்கு கூறுகின்ற முன்னுரைகள். அவள் தன்னை பற்றி தான் சென்ற தாக்குதல்கள் பற்றி யாரோடும் பேசியதில்லை. தன் கூட இருந்தவர்களை பற்றி எப்போதும் பேசிக்கொள்வாள். ஓயாமல் வீசிக்கொண்டிருந்த அந்த புயல் ஓய்ந்துவிடப் போகின்றதை யாரும் எதிர்பார்த்திராத அந்த நாள். வளைமை போல முகமலர்ச்சியோடு கரும்புலி வரிச்சீரடியோடு எல்லா தோழிகளோடும் சிரித்து கலகலத்தபடியிருந்தாள். 2000 கரும்புலி நாள் அன்று கூட இருந்தவர்கள் இணைத்து அஞ்சலிப்பதற்காக அந்த மைதானத்தில் கூடியிருந்தார்கள். நிகழ்வோடு ஒன்றாய் எல்லோரையும் போலவே அவளும் மெய்சிரித்து போயிருந்தாள். அந்த களத்தில் தான் எதிர்பாராத விபத்து அங்கே நிகழ்ந்து விடுகிறது. சாதாரண காயம் என்றுதான் முதலில் எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் அவளுக்கு தெரியும், நெஞ்சில் ஆழமாக பதிந்துவிட்ட காயம். தன் சாவின் விளிம்பை தெரிந்து கொண்டும் சாதிக்க துடிக்கின்ற கரும்புலி அல்லவா அவள். சாவு நெருங்கிவிட்டது. அவள் நினைத்தது போல களத்தில் சாதிக்கவில்லையே, களத்திலே தன் சாவு வரவில்லையே என்ற இயக்க முகத்தில் வாட்டமாயிருந்தது. விழிகள் எதையோ ஆர்வமாக தேடின. அவள் அருகில் நின்ற தோழியிடம் சத்தமற்றவர்கள், அன்னிட்டு சொல்லுங்கோ, நான் பொலிசன் எடுத்து கிடந்தான் காயப்பட்டேன் அண்டு. அந்த இறுதி கணத்திலும் தலைவருக்கு இறுதியாக இந்த செய்தியைத்தான் அவள் சொல்லிவிட்டு சென்றாள். காயப்பட்டதிலிருந்து அவள் மூச்சு வாழ்ந்த ஒரு சில மணி நேரத்துக்குள் அவள் திரும்ப திரும்ப உச்சரித்த வார்த்தைகள் 2. ஒன்று அவள் இதயம் முழுவதும் சுமக்கின்ற தலைவனை, மற்றது அவள் பார்க்க துடித்த ஆசை தம்பியை. தேசத்தின் வடிவாய் தலைவரை நினைத்தாள். தலைவரின் முகத்தில் தேசத்தை பார்த்தாள் அந்த கரும்புலி. கரும்புலி மேய ஸ்ரீவாணியின் மாவீரமகுடம் கேட்டோம்.
வென்று கல்லறை வருகிறேனோ நாள் இல்லை அருகினி தூங்குவேன் வீடு.